மக்கள் அகமகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே நாகப்பலி இறை மக்கள் அகமகிழ்ந்து வருகின்ற திருப்பவனி திருச்சபை இணைந்து கிறிஸ்துவோடு தருமே நாகப்பலி மாறாயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே மாறாயிரை திருக்குளமே வாழ்வாய் பேருடனே
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே
ஆமென்
நம்மாண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவருடைய சிறப்பான இந்த உயிர்த்த அனுபவத்தை பெற்றுக்கொள்கிற இந்த நாட்களுக்குள்ளாக நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் தாமே தன் சீடர்களை பலப்படுத்தினவர், அவருடைய பயத்தை போக்கியவர், அவர்களுக்கான அந்த புதிய இறை திட்டத்தை நோக்கி அவர்கள் கடந்து செல்ல அவர்களை உற்சாகப்படுத்தினவர். இன்றைக்கு நம்மையும் பல்வேறு விதமாக அவர் நம்மோடு இருந்து நம்மை அவர் உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் ஆவலோடு அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறீர்களோ அவர்கள் அனைவரோடும் அந்த ஆண்டவர் தங்கி கரம் பிடித்து வழி நடத்துகிறார். ஆகவே இந்த திருப்பலியிலும் இறைவன் நமக்கு கொடுக்கிற அந்த வழிகளையும் திட்டங்களையும் அறிந்து செயல்பட ஆவியானவர் தாமே அவைகளை அறிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை கொடுக்க இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜெபிப்போம். பாவங்கள் குற்றங்கள் குறைகளுக்காக மனம் அருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கண்ணியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நாம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் கிறிஸ்துவே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே நாங்கள் ஆண்டுதோறும் நினைவு கூறும் மறை நிகழ்வுகளால் தொடக்கத்திலிருந்த மனித இயல்பின் மேன்மை புதுப்பிக்கப்பட்டு உயிர்த்தெழுதலின் எதிர்நோக்கை பெற்றுள்ளது. அதனால் நாங்கள் நம்பிக்கையில் கொண்டாடுவதை முடிவில்லா அன்பில் பெற்றுக்கொள்ள உமது கனிவை அருள வேண்டுகின்றோம். உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம்.
முதல் வாசகம். ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாய் இருந்தனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 4, இறை திருவசனங்கள் 32-37 முடிய. அந்நாள்களில் நம்பிக்கை கொண்ட மக்கள் அனைவரும் ஒரே உள்ளமும் ஒரே உயிருமாயிருந்தனர். அவர்களுள் எவரும் தமது உடைமைகளை தம்முடையதாக கருதவில்லை. எல்லாம் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. திருத்தூதர் அனைவரும் ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என மிகுந்த வல்லமையோடு சான்று பகிர்ந்து வந்தனர். அவர்கள் அனைவரும் மக்களின் நல்லெண்ணத்தை மிகுதியாக பெற்றிருந்தனர். தேவையில் உழல்வோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. நிலப்புழங்களை அல்லது வீடுகளை உடையோர் அவற்றை விற்று அந்த தொகையை கொண்டு வந்து திருத்தூதருடைய காலடியில் வைப்பர். அது அவரவர் தேவைக்கு தக்கவாறு பகிர்ந்து கொடுக்கப்படும். சைப்பிரஸ் தீவை சேர்ந்த யோசேப்பு என்னும் லேவியர் ஒருவர் இருந்தார். இவருக்கு திருத்தூதர்கள் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர் என்று பொருள்படும் பர்னபா என்னும் பெயரை கொடுத்திருந்தார்கள். அவர் தமது நிலத்தை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து திருத்தூதர்களது காலடியில் வைத்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. இறைவழி நோக்கி நடத்திடுவார், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. இறைவழி நோக்கி நடத்திடுவான், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன். பகலின் வெம்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. பகலின் வெம்மையில் பயமில்லை, இருளின் நிலவிலும் தீமையில்லை. நம் இறைவன் காக்கின்றா, என்றும் உதவிடுவான். காழிடர விடுவதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை, உன்னதர் என்றும் அயர்வதில்லை. இறைவனே என்னை காக்கின்றார், இனியொரு குறையும் எனக்கில்லை. இறைவழி நோக்கி நடத்திடுவான், நிம்மதியோடு நான் வாழ்வேன், நிம்மதியோடு நான் வாழ்வேன்.
அல்லேலூயா, அல்லேலூயா.
மகனில் நம்பிக்கை கொள்ளும் அனைவரும் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அவர் உயர்த்தப்பட வேண்டும். அல்லேலூயா,
அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக,
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
யோவான் எழுதிய தூயன செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 7 முதல் 15 வரை. இயேசு நிக்கதேமிடம் கூறியது, நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உமக்கு கூறியது பற்றி நீர் வியப்படைய வேண்டாம். காற்று விரும்பிய திசையில் வீசுகிறது, அதன் ஓசை உமக்கு கேட்கிறது. ஆனால் அது எங்கிருந்து வருகிறது என்றும் எங்கு செல்கிறது என்றும் உமக்கு தெரியாது. தூய ஆவியால் பிறந்த அனைவருக்கும் இது பொருந்தும் என்றார். நிக்கோதேம் அவரை பார்த்து, இது எப்படி நிகழ முடியும் என்று கேட்டார். அதற்கு இயேசு கூறியது, நீ இஸ்ரேல் மக்களிடையே போதகராயிருந்தும் உமக்கு இது தெரியவில்லையே. எங்களுக்கு தெரிந்ததை பற்றியே பேசுகிறோம், நாங்கள் கண்டதை பற்றியே சான்று பகர்கிறோம். எனினும் எங்கள் சான்றை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன். மண்ணுலகு சார்ந்தவை பற்றி நான் உங்களுக்கு சொன்னதை நீங்கள் நம்பவில்லை என்றால் விண்ணுலகு சார்ந்தவை பற்றி சொல்லும்போது எப்படி நம்ப போகிறீர்கள்? விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்துள்ள மானிட மகனை தவிர வேறு எவரும் விண்ணகத்திற்கு ஏறி சென்றதில்லை. பாலை நிலத்தில் மோசையால் பாம்பு உயர்த்தப்பட்டது போல மானிட மகனும் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாய் இந்த இறை செய்தி நேரத்திலே சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ப்ரைஸ் தி லார்ட். எல்லோரும் ஆண்டவருடைய இறை செய்தியை கேட்பதில் மகிழ்ச்சியாயிருப்பீங்க அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா நிறைய நேரம் பிரசங்க நேரம் நமக்கு தூங்குற நேரமாக இருக்கும். அதனால் தயவுசெய்து யாரும் போர்வை தலைவாணியெல்லாம் வச்சுக்கிட்டு பூசை பார்க்கக்கூடாது. பிரசங்க நேரம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அப்படியே சாஞ்சி தூங்கிடக்கூடாது. அதனால் ஆண்டவர் நம்மளோட பேசுகிறாரு. நம்ம காதுகளை இதயத்தையெல்லாம் திறந்து வைக்கணும். ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் நிறைய நியூஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது கொரோனாவை பற்றி. அதுக்கு மத்தியில் சில நகைச்சுவையான காரியங்கள் எல்லாம் வருது. இதெல்லாம் ஒரு மகிழ்ச்சிக்கான அடையாளம். கூகுளில் வந்து சர்ச் பண்ணுவாங்க, நிறைய விஷயத்தை குறித்து தேடுவாங்க. இந்த தேடுதல் எவ்வளோ எது எது நல்ல ஹை ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு அப்பப்போ அவங்க செய்தி வெளியிடுவாங்க. இப்போ சமீபத்தில் இந்த கொரோனா வந்து எல்லோரும் அடைக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் வீட்டில் சாராயம் காய்ச்சிறது எப்படின்னு நிறையா பேர் தேடி இருக்காங்களாம். பாருங்கள், நம்மளுடைய தேசத்தோடைய நிலைமையை நம்ம பார்த்து சந்தோஷம் சிரிச்சிக்க வேண்டி இருக்கிறது. இது ஒரு ஊரில் ரெண்டு பேர் வீட்டில் குக்கரை வச்சு சாராயம் காய்ச்சிருக்காங்க. வீட்டில் நம்மளுடைய குக்கர் இருக்குன்னா சோறு சமைக்கிற குக்கர், அதெல்லாம் வச்சு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு கீழே நம்ம வடிவேல் சாருடைய படத்தை போட்டு அதில் கீட்டு அதில் வந்து ஒரு டியூ இது போட்டிருக்காங்க செய்தி, ஏய் தம்பியெல்லாம் எத்தனை விசில் விடணும்டா சொல்லுங்கடா அப்படின்னு சொல்லி கீழே ஒரு செய்தி வந்து ஒரு நகைச்சுவைக்காக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்களும் சாராயம் காய்ச்சணும்னா எத்தனை விசில் விடணும்னு நமக்கு தெரியல, தெரிஞ்சவங்கிட்ட கேட்டுக்கோங்க. பாருங்கள், இன்றைக்கி உலகமே ஏதோ ஒரு இதுக்குள்ளே போயிட்டு இருக்குது. நாம் ஒரு பக்கம் மக்களை வேறு ஒரு பக்கமாக இழுத்துட்டு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். நம்மளோட எத்தனை பேர் வராங்க அப்படிங்கிறது தெரியல. எங்களுக்கு நிறைய பேர் செய்தியெல்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க, அவங்களுடைய இறை அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்கிறாங்க. சில பேர் ப்ரேயர் ரெக்வஸ்ட்டு வைக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு நாள் பூரா இந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணி எனக்கு இந்த கொரோனாவில் அடைக்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு நிலையெல்லாம் எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் காலையிலேயும் சாயந்தரம் வரைக்கும் இந்த வேலைகளில் பிஸியாக இருக்கிறோம். ஃபோன் வந்த மீடியமாகவே இருக்கிறது மகிழ்ச்சி. உங்களோட நாங்கள் பேசுகிறது மகிழ்ச்சி. நிறைய பேர் எங்களுடைய உங்களுடைய வாட்ஸ்அப்லேருந்து எங்களுக்கு சாட்சியத்தை போடுறீங்க. நிறைய சாட்சியங்கள் இருக்குது. கண்டிப்பாக ஃபாதர் அனுமதிச்சார் அப்படின்னா நம்ம கம்யூனிகேஷன் டைரக்டர் அதை ஒரு நாள் உங்களுக்கு வாசித்து காட்டுவோம், இதில் எப்படிப்பட்ட சாட்சியங்கள் எல்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி. காரியங்களுக்கு மத்தியில் நாம் வந்து பாருங்கள், உலகமே வந்து நிறைய காரியத்தை உள்ளடக்கி இருக்குது. நீங்கள் நிறைய கான்செப்ட்ஸ், நிறைய ஒரு அறிவியல் உலகம், அறிவியலில் வந்து அந்த சாதனை இந்த சாதனை, அரசியல் ஒரு பக்கம், அப்புறம் தனி மனித ஒழுக்கமான வாழ்க்கை, ஒழுக்க கேடான வாழ்க்கை முறைகள், இப்படி சமூகத்தை இப்படி கண்ணை திறந்து பார்த்தீங்கன்னா அதாவது கோடிக்கணக்கான விஷயங்கள் நம்மளை சுற்றிக்கிட்டு இருக்குது. அது உள்ள யார் வந்து அப்படியே அதெல்லாம் எது பாதிப்பை ஏற்படுத்துமோ அதெல்லாம் தவிர்த்து நன்மையானதை பிடிச்சி யார் கடவுள்கிட்ட அப்படியே ட்ராவல் பண்ணி போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப நமக்கு விடப்பட்டிருக்கிற சவால். அந்த சவாலை தான் நம்ம எதிர்கொள்ளணும், சவாலை எடுத்துக்கொள்ளணும். சவாலை எடுத்துக்கிட்டு இந்த சவாலை ஆண்டவருக்காக நம்ம கடந்து போகணும். அதை குறித்து தான் நம்ம இந்த நாட்களில் பேசிகிட்டு இருக்கிறோம். நேற்று வந்து மறுபுறப்படைகிறதை பற்றி பேசியிருந்தேன். நிறைய பேருக்கு புரிஞ்சிச்சான்னு தெரியல, புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் இருக்கலாம். மீண்டும் கேட்டு பாருங்கள். புரிஞ்சவங்க நிறைய பேர் எனக்கு சொன்னாங்க, ஃபாதர் மிக அருமையான செய்தின்னு சொன்னாங்க. சந்தோஷம். ஆண்டவருடைய செய்தியை நம்ம சொல்கிறோம், இது தனி மனிதனுடைய செய்தி அல்ல, இது கடவுளுடைய வார்த்தை. அதை நம்ம விளக்கி சொல்லும் பொழுது உங்கள் உள்ளம் பற்றி எரியணும். பற்றி எரிஞ்சிச்சுன்னா யூ ஆர் ஆஃப் த ஸ்பிரிட், நீங்கள் ஆவிக்குரிய நிலையிலே இருக்கிறீங்க. அது உங்களுக்கு புரியுது. புரியலன்னா என்ன செய்யணும்? ஆ, ஒன்றும் புரியலப்பா, தூக்கி போடு அப்படி சொல்லிட்டு போயிடக்கூடாது. அதை உட்காந்து நம்ம கேட்கணும், என்ன சொல்கிறாங்க, இதில் எனக்கு ஏதாவது புரியுதா அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போ இன்றைக்கி அதை தொடர்ச்சியாக தான் நான் ஒரு செய்தியை நான் வைக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா அந்த முதல் வாசகத்தில் பிரதர் வாசித்தாங்க, நம்பிக்கை கொண்ட மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களிடத்தில் இருந்த சொத்து பத்தெல்லாம் கொண்டு வந்து போட்டாங்க, காமனில் வச்சு பொது வாழ்க்கை வாழ ஆரம்பித்தாங்க. தேவையில் உள்ளவோர் எவரும் அவர்களுள் காணப்படவில்லை. அப்படின்னா அங்கே எதுவுமே பற்றாக்குறை இல்லை, எல்லாமே நிறைவாக இருந்துச்சு. ஏன்னா எல்லாருமே ஒன்றா கொண்டு வந்து கொட்டிட்டு வாழ்ந்தாங்க. அந்த ஒரு கான்செப்டை மட்டும் வச்சுப்போமே, எப்படி இவங்க இப்படி செஞ்சாங்க, எல்லாருக்கும் அது மலைப்பாக இருந்துச்சு, என்னடா புதுசாக செய்கிறாங்க அப்படின்னு. அப்போது இந்த நாட்களில் நான் ஒரு பங்கில் இருக்கும்போது கூட ஒரு ஐயா வந்து என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருந்தார். இந்த பகுதிகளெல்லாம் அவர் மேற்கோள் காட்டி சொல்லிக்கிட்டே இருப்பார், ஃபாதர் ஒரே சமையல் தான் செய்யணும், பங்கில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஒரே உழவு வைக்கணும், ஒரே சோறாக்கணும், நீங்கள் தான் அதை செய்யணும் அப்படின்னார். எனக்கு அந்த பங்கில் ஒரு 750 குடும்பங்கள் இருந்ததை நான் இருந்துப்போவேன். அப்போது பாருங்கள், 750 குடும்பமும் எங்கெங்கே வேலைக்கு போவாங்க, எப்பப்போ வேலைக்கு போவாங்க தெரியாது. அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரே ஒலை, காலையில் வைக்கணும், மத்தியானம் வைக்கணும், இது சாத்தியம் இல்லாத ஒரு காரியம் அவர் சொல்லிகிட்டு இருந்தார். அப்படின்னா என்னென்னா, ஒரு மனநிலையோடு நம்ம வந்து பயணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி. தேவப்பிள்ளைகளை இந்த நாட்களில் நம்ம தொடர்ந்து இந்த நேத்திய செய்தியோட தொடர்ச்சியை நம்ம பார்க்குறோம். இந்த தூய ஆவியானவரை பற்றி நம்ம பேசுகிறோம். நான் நேத்தையே சொன்னேன், தூய ஆவியானவருங்கிறவர் கண்ணுக்கு தெரியல, அதனால் என்ன செய்யக்கூடாது, அவர் ஏதோ சம்திங் நெக்லெக்டட் பாயிண்ட் அப்படின்னு நினைக்க வைக்கக்கூடாது. அவரை பற்றி யோசிக்க ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லக்கூடாது. அவரை பற்றி யாராவது ப்ரேயர் பண்ணும்போது அப்படி இப்படி செய்கிறாங்க அப்படின்னா நம்ம புரியலையே, அமைதியாக போயிடுவோம், அவ்வளோதான். ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும். இன்றைக்கி அங்கே தூயாவியானவர் வேலை செய்கிறார், இங்கே தூயாவியானவர் வேலை செய்கிறாரு. நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, சபைகளை விட்டு ஓடுறாங்க, அடுத்த சபைகளுக்கு ஓடுறாங்க. எதுக்காக இப்படி ஓடுறாங்க அப்படின்னா, இதை விட வல்லமையாக அங்கே நடக்குது. அவர் இப்படி கையை நீட்டினார் பாருங்கள், 50 பேர் பொதுக்குன்னு உழுவுறான். கண்டிப்பாக தயவுசு, நான் கடவுள்கிட்ட ஜெபத்து பண்ணுறதே என் பிள்ளைங்க விழுவக்கூடாதுன்னு தான். என்றைக்காவது ஒரு அப்பா விரும்புவாரா என் பிள்ளை அப்படி விழுவணும் அப்படின்னு? அப்படி விழுறது 4 பேருக்கு முன்னாடி விழுறது வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்குமா? அது பார்க்கும்போது எவ்வளோ வேதனையாக இருக்கும். அவங்க எதுக்காக விழுறாங்க தெரியாது, ஆனால் விழுறது வந்து கடவுள் விழுறதுக்காக நம்மளை அவர் நம்ம மீது இறங்கி வரலையே. நாங்களும் சில நேரத்தில் சில பேர் கை வைக்கும்போது சில பேர் கீழே விழுவாங்க. அப்போ இன்டர்னலாக ஏதாவது அவங்களுக்கு டிஸார்டர் இருந்துச்சுன்னா ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்துவார், நம்மளோட அப்படி தான் பேசுவார். அவங்க என்ன செய்வாங்க, கீழே விழுந்துருவாங்க. நம்ம அவங்கள உடனே பேய் பிடிச்சிருச்சு அப்படி சொல்லக்கூடாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஒரு மகளுக்கெல்லாம் அப்படி தான் பிரச்சனை, அப்படி கை வச்சோன்னு கீழே விழுந்துட்டா, அப்புறம் திருப்பி கை வச்சோம், திருப்பி கீழே விழுந்துட்டேன். அப்போ அவள் அந்த மகளுக்கு நான் கை வைக்கும் போது தெரியும், இது பிரச்சனை பேய் பிரச்சனையா இல்லை தீ ஆவியா என்ன பிரச்சனை அப்படின்னு. அப்போது அவங்க சொன்னேன், இந்த பொண்ணை கவுன்சிலிங் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன். அவங்க அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்களோட பேசணும் அந்த குழந்தை மகளோட பேசணும். அந்த கவுன்சிலிங்கில் சில காயங்களோடு அவங்க இருந்தாங்க, அந்த காயத்தை நம்ம மாற்றி போட்டோம், இது அப்படி இல்லை இப்படி இல்லை விளக்கம் சொன்னோம். அதுக்கப்புறம் அந்த மகளுக்கு அந்த பிரச்சனை இல்லை. அப்போ அவளுக்கு பேய் பிடிக்கல, அந்த மனநிலையில் ஏதோ ஒரு சில டிஸ்டர்பன்ஸ், அதை வச்சுருந்தாங்கன்னா பெரிய பிரச்சனை ஆகியிருந்திருக்கும், அதை உடனே தீர்த்தாச்சு. இப்படி தான் நாங்கள் ஆவிக்குரிய வெளிப்பாடுகளை இப்படி நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, இது இப்படித்தான் அப்படித்தான் அப்படின்னு சொல்லி வேறு விதமாக கொண்டு போகிறது. அங்கே போய் 50 பேர் கீழே விழுந்தால் அந்த உழுவுற சபைக்கு ஓடி போகிறது. தேவ பிள்ளைகளே, ஆவியானவரை குறித்து நிறைய அசம்பாவிதங்கமான காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆவியானவரை அவசங்கைக்கு உட்படுத்துகிற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் தயவுசெய்து நாம் என்ன செய்யணும்னா, ஆவியானவரை வந்து நம்ம தரம் தாழ்த்தியும் இடப்படக்கூடாது, அதே சமயத்தில் அவங்க காட்டுற மாதிரியான ஃபிகரையும் நம்ம நம்பக்கூடாது. நாம் ஆவியானவரை கேட்டு ஜெபிச்சு எது உண்மைங்கிறத ஆண்டவருக்குள்ளே அறிந்து கொள்ளணும். பைபிளில் மத்தேயு 12:31 சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தூயாவிக்கு எதிரான பழிப்புரை மன்னிக்கப்படாது. மக்களுடைய மற்ற பாவங்கள் பழிப்புரைகள் அனைத்தும் மன்னிக்கப்படும், ஆனால் தூயாவிக்கு மன்னிக்கப்படாது. 13:32 அவர் சொல்கிறார் பாருங்க, தூயாவிக்கு எதிராக பேசுவோர் இம்மையிலும் மறுமையிலும் மன்னிப்பு பெற மாட்டாங்க. இது மத்தேயு மட்டும் சொல்லலை, மார்க் சொல்கிறாரு, லூக்கா சொல்கிறாரு, யோவான் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படின்னா சம்திங் இம்பார்ட்டன்ட், ரொம்ப முக்கியமான விஷயம். அதனால் நம்ம என்ன செய்யணும், இந்த தூயாவியை குறித்து நம்ம யோசிக்கும் போது நான் சரியாக புரிந்து கொள்ள முயற்சிக்கணும். அட்லீஸ்ட் நிறைய பேர் கேட்குறாங்க, இந்த ஆவியானவருடைய இதெல்லாம் ப்ரேயர்லாம் வைக்கும் போது நாங்களாம் அறுங்குடை ஜப வழிபாடுகள் நடத்துகிறோம், நானும் நடத்துகிறேன். அப்போ நாங்கள் எல்லாரையும் சத்தம் போட்டு ஜபிக்க சொல்லுவோம், கரங்களை உயர்த்தி துதிக்க சொல்லுவோம். எதுக்குன்னா, எல்லா அது ஒரு மாடல், அது ஒரு ப்ரேயர் மாடல், அதுக்காக நம்ம செய்ய சொல்கிறோம். உடனே நம்ம வெளியில் நின்றுட்டு கத்துனாதான் ஆவியானவர் வருவாரா, கத்தி கூப்பிட்டா தான் அவர் செவுடா, அவருக்கு காது இல்லையா, இப்படிலாம் நம்ம பேசக்கூடாது. எப்போ உனக்கு வாயை திறந்து அத்தனை பேருக்கு முன்னாடி ஆண்டவர் தான் என்னுடைய தெய்வம்னு அறிக்கையிடுறதுக்கு உனக்கு தகுதி அந்த மனநிலை இல்லையோ அப்போ நீ தகுதியற்றவனாக இருக்கிறங்கிறதையும் நீ புரிந்து கொள்ளணும். அறிவு வேலை செய்து ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்ச்சி வேலை செய்யலை. ஆண்டவருக்கு முன்னாடி கை தூக்க உனக்கு கை வரலன்னா நீ ஆண்டவருடைய அற்புதத்தை அறிக்கை செய்கிற அடையாளமாக இல்லை, அவ்வளோதான். எங்கே அமை இப்போ நடுவில் பூசை வச்சுக்கிட்டு இருக்கிறோம், பூசையில் போய் நடுவில் யாரும் ஹோன்னு கத்தக்கூடாது. அங்கே வந்து அமைதியான ஆர்டர். வீட்டில் நீங்கள் அமைதியில் நிறைந்து ஜெபிக்கணும்னா அமைதியாக ஜெபிக்கணும். எங்கே நம்ம சத்தமாக ஆவியானவருக்கு சாட்சியம் சொல்லணுமோ அங்கே சத்தமாக அவரை புகழ்ந்து சாட்சி சொல்லணும். அதுக்கும் தெரிஞ்சிருக்கணும், இதுக்கும் தெரிஞ்சிருக்கணும். இது தெரியும், அது தெரியாதுன்னா நம்ம கற்றுக்கொள்ளணும். ஆகவே தான் நம்ம சொல்கிறோம் அமைதியில் ஜெபிப்பது ஆழமான ஜெபமுறை. ஆனால் ஆவியானவரை துதிக்கிற போது பைபிள் சொல்லுது அவர் பெருமூச்சுகளுக்கு விடை சொல்வார். நீ ஒன்றும் பேசக்கூட வேண்டாம், நீ ஓ கோயிலில் போய் உட்காந்து ஒரு அப்படின்னு பெருமூச்சு விட்டினா போதும், உன் பெருமூச்சுக்கு அவருக்கு விடை சொல்லிடுவார். அவருக்கு தெரியும் நீ எதுக்கு பெருமூச்சு விட்டேன்னு, அந்த வேதனை என்னன்னு அவருக்கு அறிவார். அப்போ தூய ஆவியானவரை நம்ம குறைத்து எடை போடக்கூடாது. அவருடைய வல்லமை வந்து மனித சிந்தனைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அவர் கடவுளுடைய திட்டத்தை கொண்டு வருகிற ஆவியானவர். பைபிளில் நம்ம பார்க்குறோம் பாருங்க, 1 யோவான் 3:24 அந்த வார்த்தை, நம்ம கடவுளோடு இணைந்திருந்தோம் அப்படின்னா அந்த ஆவியானவரை அறிந்திருப்போம். கடவுளுடைய 1 யோவான் 3:24 வாசிக்கிறேன், கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பவர் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுளோடு அவரும் இணைந்திருக்கிறார், கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார், கடவுள் நம்மோடு இணைந்திருக்கிறார் என்பதை. நாம் இணைந்திருக்கிறோங்கிறது நம்மளை நம்ம புரிந்துக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம் அதை செய்கிறோம் அதை செய்கிறோம். கடவுள் உன்னோட இணைந்திருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம எப்படி அறிந்து கொள்ள முடியும் என்பதை அவர் நமக்கு அருளிய தூய ஆவியால் அறிந்து கொள்கிறோம். அப்போ அந்த தூய ஆவி நம்மக்கிட்ட இல்லைன்னா கடவுள் என்னோட இருக்கிறாராங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. நாம் கடவுளோடு இருக்கிறோம், கோயிலுக்கு போகிறோம், ஜெபம் பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம், ஆண்டவரே ஆண்டவரேங்கிறோம். இப்போ நான் ஆண்டவரோடு தான் இருக்கிறேன், ஆண்டவர் உன்னோட இருக்கிறாரா? அப்போ அதை அறிந்து கொள்றதுக்கு தூயாவியானவர் உதவி செய்வார். அப்போ பாருங்கள், உலகம் அறியாத ஒரு அடையாளம் இந்த தூயாவி. நீங்கள் அறிந்துள்ளீர்கள் அப்படின்னா எப்படி அறிந்துள்ளீர்கள்? யோவான் 14:17 சொல்லுது, யோவான் 14:17, அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூயாவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை. இன்னைக்கு உலகம்னு சொல்லுகிற போது ஆண்டவரை சார்ந்த பிள்ளைங்க, ஆண்டவரை சாராத பிள்ளைங்க, இது ரெண்டாக பிரிக்கிறோம். அப்போ உலகம் அப்படிங்கிற போது அந்த உலகத்துக்குள்ளே அறிவோடு இருப்பாங்க, ஆற்றலோடு இருப்பாங்க, பணத்தோடு இருப்பாங்க, பெருமையோடு இருப்பாங்க, அதிகாரத்தோடு இருப்பாங்க, அது எதோடு இருப்பாங்க, ஆனால் அவங்க ஆண்டவரோடு இருக்க மாட்டாங்க. அவங்கள தான் உலகம்னு நம்ம சொல்கிறோம். உலகம் அவரை அறிந்து கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை அறிவதும் இல்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீங்க, ஏனெனில் அவர் உங்களோடு தங்கி இருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். அப்போ நம்மளோட இருக்கிறாருனா எப்படி இருக்கிறாரு? நீங்கள் இயேசுவோடு இருக்க பார்க்குறீங்க. இப்போ கோயிலுக்கு போகிறீங்க, ஞாயிற்றுக்கிழமை 8 மணி பூசை, 8 மணிக்கு ஐயோ பூசிக்கு டைம் ஆச்சு, 7:50 ஓடணுமே. நீ ஓடுறீன்னா நீ உண்மையாகவே அந்த இயேசுவனுடைய பாடுகளை உள்ளத்தில் உணர்றீங்க. இயேசுவிடம் நீ கடன்பட்ட பிள்ளைங்கிறத உணர்ந்துருக்கிற. 8 மணி பூசைக்கே போய்கலாம், இப்போ 8:30 போனால் என்ன? இப்போ சில பேர் வீடுகள்லேருந்து கேட்பாங்க, பிரசங்கம் முடிஞ்சோனையும் போகலாம் அப்படின்னு. அப்போ அவங்களாம் என்ன செய்கிறாங்கன்னா ஆண்டவரை அவசங்கப்படுத்துகிறாங்க, அவமரியாதைக்கு உட்படுத்துகிறாங்க. இப்போ இவங்க இயேசுவை சார்ந்தவர்களா? இல்லை, அவங்க நினச்சிக்கிறாங்க இயேசு சும்மா போய் ஒரு ஓரமாக இருந்துட்டு வரலாம் அப்படின்னு. இது அசிங்கப்படுத்துறது, கடவுளுடைய சாபத்தை நம்ம இதன் வழியாக பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவர் அதான் சொல்கிறார், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு முன்னாடி வச்சுருக்கேன், நீ எதை சூஸ் பண்ணுற? இது கடவுளுடைய காரியத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னா யூ ஷுட் அடோன் யுவர் செல்ஃப். அன்றைக்கெல்லாம் இரவு திருப்பலி, வீடுகள்லேருந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம். நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, நாங்கள் வீடுகளில் டெக்கரேட் பண்ணணும், நாங்கள் எப்படி கோயிலுக்கு போனால் எப்படி இருப்போமோ அப்படி டெக்கரேட் பண்ணணும், பண்ணிவிட்டு நாங்கள் உட்காந்தோம் அப்படின்னா தட் ஷோஸ் த ரியல் ஸ்பிரிட். அதுதான் ஆண்டவரோடு இருக்கிற பிள்ளைகள். அதுக்காக கேஷுவலாக உட்காந்து பூசை பார்த்துட்டேன் ஃபாதர், ஆனால் சீரியஸாக பார்த்தோம், ஒன்றும் கவலைப்படாதீங்க, தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அதுக்காக சொல்கிறோம். அப்போ நம்ம ஆலயத்துக்கு போகிறோம், இது கடவுளுடைய காரியம், இது கடவுளுடைய பணி அப்படிங்கிற போது அதுக்கு ஒரு சிறப்பான அக்கறை நம்ம கொடுக்கணும். அப்போ பாருங்கள், அவங்க ஆண்டவரோடு இணைந்திருக்கிறாங்க. அப்போ இயேசுவோடு இணைந்திருக்கிறவங்க, கட்டளைகளை கடைபிடிக்க நினைக்கிறவங்க, இவங்கெல்லாம் யார்? இவங்க தான் ஆண்டவரோடு இணையணும்னு ஆசைப்படுறவங்க. அவர்கள் ஆண்டவருடைய ஆவியை அறிந்திருப்பார்கள். இந்த தூய ஆவி எப்போது நம்ம பெற முடியும்? திருத்தூதர் 2:38 சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் மனம் மாறுங்கள். பாருங்கள், எப்போ தூயாவி நமக்கு கிடைப்பார் அப்படின்னு ராயப்பர் சொல்கிறார், பேதர் சொல்கிறாரு, நீங்கள் மனம் மாறுங்கள். முதல்ல மனம் மாறணும். உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்க. பாவத்திலிருந்து மன்னிப்பு பெறணும். அதுக்கு முன்னாடி என்ன பெறணும்னா திருமுழுக்கு பெறணும். ஒரு சில பேர் எங்கள் அருங்குடைக்கு வருவாங்க, வந்து பல வருஷமாக அவங்க அருங்குடைக்கு வரேன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் அடுத்த கேள்வி கேட்பேன், ஞானஸ்தானம் வாங்கிட்டீங்களா, திருமுழுக்கு பெற்றுட்டீங்களான்னு கேட்பேன். இல்லை அதுக்கு எனக்கு சூழல்னு அமையலை அப்படின்வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னும் அந்த முழுமைக்குள்ளே உள்ளே வரலை. அதை நம்ம வருத்தத்தோடு தெரிவித்து கொள்ள வேண்டும். அப்போது பாருங்கள், இதுதான் அடையாளங்கள். இந்த நம்ம வார்த்தையின்படி தான் பேசுகிறோம், இது என்னுடைய விருப்பத்தின்படி நான் பேசலை. அப்போது மூணாவது காரியம் திருமுழுக்கு பெறுவது. அப்பொழுது தூய ஆவியை குடையாக பெறுவீர்கள். அப்போ தூய ஆவி நம்மக்கிட்ட வர முடியாத நிலையில் எங்கே இருக்காதுன்னா, நீ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை திருமுழுக்குங்கிற ஸ்டெப்புக்குள்ளே போகலை, அதற்கு தயாரிக்க வேண்டிய பாவத்தை நீ மனம் மாறலை, பாவத்தை அறிக்கை செய்யலை, பாவத்தை நீ குறித்து நீ கவலைப்படலை, அப்படின்னா நம்ம என்ன செய்யலை, மனம் மாறலன்னு அர்த்தம். அப்போ தூய ஆவி நம்மகிட்ட வர முடியாது. நம்ம விருப்பத்திற்காக போயிருப்போம், அந்த விருப்பத்திற்காக போகிறவங்கக்கிட்ட தூய ஆவி வருவதில்லை. சில பேர் அதான் நான் சொல்லுவேன், கோயிலுக்கு போகிறவங்க நிறைய பேர் என்ன செய்வாங்களோ, கோயிலுக்கு போகலன்னா எனக்கு அப்படியே மனசு பாரமாக இருக்குது பாதர் அப்படின்வாங்க. அது எதுக்குன்னா மன நிம்மதிக்காக போகிறது. மன நிம்மதிக்காக போகிறதுங்கிறது வேற. என்ன சினிமாவுக்கு போகிறோம், அது மன நிம்மதிக்கு போகிறது. டிவி பார்க்குறீங்க மன நிம்மதிக்கு, அதே லைனில் நம்ம பூசையை வைக்கக்கூடாது. மன நிம்மதி இருக்குதோ இல்லையோ நம்ம கோயிலுக்கு போய் தான் ஆகணும். இன்றைக்கி போகணுமா போக வேண்டாமான்னு யோசிச்சுன்னா நீ கிறிஸ்தவன் இல்லை, தேவ பிள்ளையில. இதெல்லாம் நமக்கு ரொம்ப அடிப்படை விஷயங்களாக இருக்கிற. அடுத்த காரியம் பாருங்கள், பொது நன்மைக்காக இந்த தூயாவி நம்ம நிறைய இடத்துல ஜெபிக்கிறோம். இப்போ நான் இதுதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன், இந்த தூயாவியை பெறுவதற்கு என்னென்ன செய்யணும். சில பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க, வானம் திறந்து வெண்புறா போல் இறங்கி வாரம் ஆண்டவரேன்னு நம்ம இந்த பாட்டை பாடி அப்படியே நாங்கள் உணர்ச்சி வசப்பட்டு பாடுவோம். எங்கள் அருங்குடைய இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா மியூசிக் போட்டு சும்மா டம்மு 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 டம்முன்னு போடுவோம். போட்ட உடனே கண்டிப்பாக ஒரு உணர்வு ரீதியான ஒரு எழுப்புதல் இருக்கும், ஒரு உணர்ச்சி வயப்படுகிற ஒரு சூழலை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம். ஏன்னா அது எல்லோருக்கும் அந்த சத்தத்தின் மத்தியில் அவங்க தங்களை மறந்து அவங்க ஜெபிக்கணுங்கிறதுக்காக அப்படி செய்கிறோம். சில பேர் என்ன செய்வாங்க, அந்த மாடல் இருந்தால் தான் ஜெபிப்பாங்க. அப்போ என்ன செய்ய, வானம் திறந்து வெண்புறா போல் ஆண்டவரே நீங்கள் எங்கள் மேலே வரணுமே இறங்கணுமே அப்படின்னு சொல்லி நம்ம சத்தமாக பாடிட்டா வந்துடுவாரா, வரமாட்டார். அவர் உண்மையாக தேடுறவங்க, உண்மையாய் தம்மை நோக்கி தேடுவோருக்கு அவர் அருகில் இருக்கிறார். அப்போ இந்த உள்ளத்துக்குள்ளே அவர் பார்த்துட்டே இருப்பார், யார் உண்மையாக கேட்குறா. நான் ஒரு முறை இதுக்கு சாலக்குடிக்கு தியானம் கொடுப்பதற்காக போயிருந்தேன். அங்கே ஒரு வேற்று மதத்தை சார்ந்தவராக ஒரு சகோதரி அந்த இடத்துக்கு வந்திருந்தார். அவர் வேற்று மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவள் எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்தாலும் பைபிள் வாசிக்கக்கூடிய ஆண்டவர் இயேசுவோடு பேசக்கூடிய ஒரு மனநிலையோடு இருந்த ஒரு சகோதரி. அவள் வீட்டில் வந்து அவருக்கு ஆண்டவரை விட்டு விலகக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு கல்யாணம் திருமணம் நடக்கும்போது அவள் அங்கே ஓடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டா ஒரு வாரம் தியானம். அப்போ இரண்டு நாள் மூன்று நாள் போயிடுச்சு. அவள் உருக்கமாக கடவுள்கிட்ட ஜெபிக்கும் போது அந்த மகளுக்கு இரண்டு கரங்களிலும் ஆண்டவருடைய காயத்தின் வரம் கிடைத்தது. காயத்தின் வரம், அந்த பிளட் ஊஸ் அவுட் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டிக்மா தான் நாங்கள் சொல்லுவோம், அது ஐந்து காயம் இருக்கணும். அவளுக்கு முதல்ல ரெண்டு கரத்தில் கிடச்சிச்சு. இப்போ என்னை கூப்பிட்டு அந்த மகளோட பேச சொன்னாங்க. அப்போ போய் நான் பேசினேன், என்னம்மா என்ன நடந்தது அப்படின்னு. என்னன்னு தெரில ஃபாதர், ராத்திரி நான் இப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு நான் கூட கவனிக்கல, நான் உருக்கமாக கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், பக்கத்தில் இருக்கிற ஆண்டி தான் பார்த்து சொன்னாங்க, பாப்பா என்ன உன் கையெல்லாம் ரத்தம் அப்படின்னாங்க. அப்படிலாம் சொல்லிவிட்டு அந்த மகள் வந்து திடீர்னு அழுதுச்சு அந்த பொண்ணு. நான் கேட்டேன், என்னம்மா ஏன் அழுகுறேன்னு கேட்டேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டாங்க, ஊக்கு வச்சு குத்திக்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அப்படின்னு இதுதான் நம்ம விசுவாசம், ஊக்கு வச்சு குத்துனா அந்த காயம் இருக்கணும். கையில் ஒரு காயமும் இல்லை, ஒரு சின்ன ஒரு தழும்பு தான் இருக்குது, மற்ற எந்த அடையாளமும் கையில் இல்லை, காயங்கள் இல்லை. உள்ள கையில் நீங்கள் ஊக்கு வச்சு குத்துனாலும் அவ்வளோ ரத்தம்லாம் வராது, அவ்வளோ ரத்தம் ட்ரெஸ்ஸெல்லாம் நினைஞ்சிருக்கு. பாருங்கள், இதுதான் நம்ம விசுவாசம். இப்போ அந்த மகளுக்கு கிடைத்த அந்த ஒரு அனுபவம், அதை நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். அவ்வளோதான், எனக்கு கிடைக்கலங்கிறதுனால அது இல்லைன்னு நான் சொல்லக்கூடாது. அப்போ பாருங்கள், கடவுள் அந்த கிருபைகளை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறார். யார் உண்மையாக தேடுறாங்க, அந்த மகள் உண்மையாக தேடி இருக்கிறார், அதனால் அவளுக்கு அந்த கிடைச்சிருக்கு அந்த பாக்கியம். அப்போ பாருங்கள், நாம் ஆவியானவர் நம்மக்கிட்ட வரணும்னு நீ கூப்பிட்றீன்னா எப்போ வருவார் ஆவியானவர்? சும்மா கூப்பிட்டா வந்துடுவார் ஆவியானவரே? வாங்க, எதுக்கு வரணும் ஆவியானவர்? முட்டி வலி சாமி, முட்டி வலியெல்லாம் போக்கணும். ஆவியானவர் வந்தால் முட்டி வலியே போக்கிடுவாரா, முது வலியே போக்குவாரா, உடலில் இருக்கிற நோயை? எஸ் கண்டிப்பாக செய்வார், செய்ய மாட்டார்னு நான் சொல்லலை. ஆனால் நீங்கள் ஆவியானவருக்கு என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னா தான் ஆவியானவர் உனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். பைபிள் சொல்லுது பாருங்க, 1 Corinthians 12:4 அருள் கொடைகள் பல வகை உண்டு, ஆனால் தூய் ஆவியார் ஒருவர் தான். திருத்தொண்டுகளும் பல வகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகள் பல வகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. எல்லோரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவரும் அவரே. 7வது அறிவசனம் சொல்லுது, பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. இதை நீங்கள் அடிக்கோடிட்டு மனசில் எழுதிக்கொள்ளணும். பாருங்க, அதுக்கு முன்னாடி சொல்லப்பட்டிருக்கிற வரிகள் எல்லாம் ஆவியானவருடைய செயல்பாடுகள் பல வகையா உண்டு. ஆனா அது எல்லாமே எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, பொது நன்மைக்காகவே. இப்போ நான் ஒரு இறைவாக்கு உரைக்கிற வரத்தை ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிறார் அப்படின்னா, அதை நான் ரெட்டினகால் போட்டு டிவி பார்த்துக்கிட்டு நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா அந்த பொது நன்மைக்காக அது பயன்படுமா? இல்லை. எங்கெல்லாம் ஆண்டவர் என்னை அனுப்புகிறாரோ அங்கெல்லாம் போய் நான் அறிவிக்கணும். அங்கே சோறு இருக்குமா, தண்ணி இருக்குமா, ஏசி ரூம் கொடுப்பாங்களா அப்படின்லாம் நான் பார்த்தா ஆண்டவருடைய திட்டத்தை நான் செயல்படுத்த முடியாது. ஆகவே இந்த பொது நன்மைக்காக நம்ம என்ன செய்யணும், ஓடணும். ஒரு சில இடத்துல நான் போகிறப்போ ஒரு பங்குக்கு போயிருந்தேன். ஒரு ஃபாதர் சொன்னார், ஆல்பர்ட்டு நீ நினைக்கிற மாதிரி பெரிய கூட்டம்லாம் வராதுப்பா, எங்கள் பங்கு ஒரு சின்ன பங்கு தான் அப்படின்னார். நான் சொன்னேன், ஃபாதர் எனக்கு ஒரு நம்பர் இருக்குது மனசில், அந்த எண்ணிக்கை அங்கே இருந்தால் போதும், நான் எவ்வளோ உற்சாகமாக பேசணுமோ அவ்வளோ உற்சாகமாக நான் பேசுவேன் அப்படின்னு. எவ்வளோ நம்பர் அப்படின்னாரு, 10 அப்படின்னேன். 10ஆ, 10 பேரா அப்படின்னாரு. அவருக்கு ஒரே ஆச்சரியம், ஆமாம் ஃபாதர் 10 பேர் இருந்தால் போதும் அப்படின்னேன். அவர் கேட்டார், என்னப்பா 10 பேர், இது என்ன கணக்கில் 10 பேர் சொல்கிற அப்படின்னாரு. ஆபிரகாம் பாருங்க மன்றாடினார் கடவுள்கிட்ட, சோதோம் குமராவை அழிக்கிற போது இது அழிச்சிருவீங்களா ஆண்டவரேன், 50 பேர் இருந்து அழிச்சிருவீங்களான்னு கேட்டார். அப்படியே குறைச்சி குறைச்சி 10 10ஆக குறைச்சி கடைசியில் 10ல் வந்து நின்னார். 10 பேர் இருந்து அழிச்சிருவீங்களா ஆண்டவர். கடைசியாக கடவுள் என்ன செய்தார், 10 பேர் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த 10 பேரும் இல்லை, அதனால தான் அழிச்சார். லோத்து, அவருடைய மனைவி, அவருடைய 2 மகள்கள், 4 பேர் தான் இருந்தாங்க. இப்போ பாருங்கள், அந்த கடவுளே 10 பேர் இருந்தால் வேலை செய்வார்னா நாம் கூட்டத்தெல்லாம் கூட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஆண்டவர் 10 பேர் இருந்தால் நம்மளை வேலை செய்ய, ஒரு ஆட்டை தேடி ஆண்டவர் போகிறாருன்னா அந்த ஒரு ஆட்டுக்கு கடவுளே வேலை செய்கிறாரே, அப்போ நம்ம வேலை செய்யக்கூடாதா? அப்போ நாம் ஏன் பெரிய கூட்டத்தையும் அதையும் இதையும் எதிர்பார்த்து கொண்டோம்? இதெல்லாம் மனித உலகியல் சார்ந்த சிந்தனைகள். ஆகவே தான் தேவ பிள்ளைகளே, தூய ஆவியானவர் பொது நன்மைக்காக வர்றார். நம்ம செயல்படுத்துகிற விதம் பொது நன்மைக்கான ஒரு காரியமாக இருக்கிறார். அதனால தான் 3 விதமாக நான் இதை சொல்லி நம்ம நிறைவு செய்கிறோம். தூய ஆவியானவரை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இதெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த தூய ஆவியானவர் 3 ஸ்டாண்ட் பாயிண்டில் ஒர்க் பண்ணுறார், நம்மக்கிட்ட வந்து செயல்படுத்துகிறார். அப்போ என்ன மூணு ஸ்டேஜில் வேலை செய்கிறார், இது என்னுடைய புரிதல். முதல்ல கனிகள், வரங்கள், கொடைகள், அப்படி தான் நான் வச்சுருக்கேன். அப்படி தான் அவர் வேலை செய்கிறாரு நான் உணர்ந்து கொண்டிருக்கிறேன். கனிகள்னால் என்ன? கலாத்தியர் 5:22 நம்ம பார்க்குறோம், ஆண்டவருடைய கனிகள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கனிகள் பார்த்தீங்கன்னா 9 கனிகள் இருக்கும். அந்த கனிகள் எல்லாம் நம்மக்கிட்ட இன்பில்ட்டாக இருக்குது. எப்படி செல்ஃபோன் வாங்கும்போது சில அப்ளிகேஷன்லாம் உள்ளே இன்பில்ட்டாக வச்சுருப்பாங்க, அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, இதெல்லாம் உள்ளக்க இருக்கணும். இப்போ என்னை தேடி ஒருத்தவங்க வராங்கன்னா என்னுடைய சூழல் எதுவாக இருந்தாலும் அவங்களுக்கு அந்த நேரம் என்ன கொடுக்கணுமோ அதை நான் செய்யணும். என்கிட்ட பொறுமை இருக்கணும், என்கிட்ட பரிவு இருக்கணும். சில நேரம் இந்த லாக்டவுன் நேரத்தில் யாரும் பக்கத்தில் வரக்கூடாது, எல்லாம் தூரமாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சில ஏழை மக்கள் எங்களை தேடி வந்துடுறாங்க, வந்துட்டு அரிசி கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க, அது கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்கள் ஒன்றும் கொடுக்கல, பட் ஆனால் அவங்க கேட்பாங்க வந்து. உடனே நாங்கள், எங்களுக்கு நிறைய பேர் ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கன்னு காசு கொடுத்து வச்சுருக்கிறாங்க, அதில் நாங்கள் என்ன செய்கிறோம், அரிசி வாங்கி வச்சுருக்கோம். ஸோ உடனே என்ன செய்கிறோம், அந்த நேரத்தில் பரிவோடு அவங்க யார் என்ன அதை பற்றி நமக்கு தேவையில்லை, அவங்க அறிந்து கொள்ளணும்னு. உடனே அவங்களுக்கு ஒரு அரிசியை கொடுக்கும்போது அந்த பரிவு, நம்ம பெருமையிலேருந்து செய்யலை, கடவுள் கொடுத்ததுலேருந்து நம்ம கொடுக்குறோம். அந்த நேரம் நம்ம முக்கியமாக வேலை செஞ்சுட்டு இருப்போம், அவங்க வந்து அவங்க கஷ்டத்தோடு ஓடி வரும்போது நான் பொறுமையோடு அவங்களுடைய இதை கேட்கணும். ஆ, இப்படிலாம் இப்போ பேச முடியாது, போ 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 அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு குருவானவராக இருந்து மக்கள் எல்லா சூழல்லையும் என்கிட்ட வருவாங்க, நோயில் இருக்கிறவங்க வருவாங்க, துன்பப்படுறவங்க வருவாங்க, அப்போ நான் அவங்களுக்கு மருத்துவராக இருக்கணும். அப்போ என் வேலையை பார்த்துக்கிட்டு நான் எல்லாருமேலும் எரிஞ்சு விழுந்தேன்னா, அதே போல தான் உங்கள் வீட்டில் கூட அன்பு செய்ய முடியல அந்த கணவனை, நீங்கள் அன்பு செய்யணும். எங்கேருந்து எடுக்கணும், ஆண்டவர் உள்ளே இன்பில்ட்டாக வச்சுருக்கிறாரே இந்த அப்ளிகேஷன், அன்பு, மகிழ்ச்சி, அதை நீங்கள் எடுத்து அதுலேருந்து கொடுக்கணும். மனசு ரீதியாக ஒத்து வராதுங்க, மனம் வந்து அப்படியே அன்பு அப்படியே பொங்கி வழிஞ்செல்லாம் நீங்கள் கொடுக்க முடியாது. யூ ஹாவ் டு ஃபோர்ஸ் யுவர் செல்ஃப். நம்ம கட்டாயப்படுத்தணும், நம்மளை இந்த உடலை வந்து தள்ளணும் அந்த காரியத்தை முன்னிட்டு. வாயை மூடி இருக்கணும், இதை சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, நன்னயம், தன்னடக்கம். பாருங்க, நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், கதவு சாத்திட்டா எப்படி வேணாலும் நீங்கள் இருக்கலாம் உள்ள, ஆனால் தன்னடக்கம். ஆண்டவர் பார்க்குறார் வீட்டில் குடும்பத்துக்காக, பிள்ளைகளுக்காக தன்னை அடக்கி வாழ்வது, இதெல்லாம் நம்ம ரொம்ப உணர்ந்து கொள்ளும். நான் என்னுடைய வீட்டில் என் தகப்பனாரிடமிருந்து எல்லாம் கற்றுக்கொண்ட விஷயங்கள் இதெல்லாம் நான் அவர்கிட்ட பார்த்துருக்குறேன். இப்போ யோசிக்கிறேன், அவங்களாம் காசு கையில் நிறையா வச்சுருந்தாங்க, வெளியில் போவாங்க, எதையாவது தின்னுட்டு வரலாமே, எதை வாங்கினாலும் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க, பிள்ளைகளுக்கு கொடுக்கணுமேன்னு. ஆனால் ஒரு சில பேர் அப்படி செய்கிறதில்லை, குடிக்கிறது, அவங்களுடைய சுயத்தை, அதெல்லாம் அவங்க கனிகளை விட்டு வெளியில் இருக்கிறது. அப்போ அந்த கனிகளை நீங்கள் பயன்படுத்தும் போது தான், உங்ககிட்டே இருக்கிறத நீங்கள் கொடுக்கும் போது தான் ஆவியானவர் உங்களை பார்த்துட்டே இருப்பார், அடுத்த கட்டத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவார். யார் ஒருத்தர் இந்த கனிகள்லையே தோத்துட்டாங்களோ, இப்போ வீட்டில் ஒரு மருமக மாமியார் இப்படி இருக்கிறீங்கன்னா, அன்பு செய்ய முடியாத மாமியாரை நீ அன்பு செய்து தான் ஆகணும். அப்போதானே அன்பு இது கனியை கொடுக்க முடியும். நீ அன்பு செய்கிற மாமியார், அன்பு செய்கிற மருமக, அம்மா அம்மா புள்ள அன்பு செய்கிறோம், அதில் என்ன இருக்குது? அதான் ஆண்டவர் சொல்கிறாரு, கிடைக்கும்னு தெரிஞ்சு அவங்களுக்கு கொடுத்தினா அதில் என்ன இருக்குது? இவங்ககிட்டேருந்து ஒன்றும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சு கொடுத்தீங்கன்னா அதில் தான் நீ ஆவிக்குரிய கனியை பயன்படுத்துகிற. அப்படி பயன்படுத்தும் போது ஆவியானவர் உங்களை எதுக்கு கூட்டிகிட்டு போவார்னா, அடுத்தது வரங்களுக்குள்ளே கூட்டிகிட்டு போவார். அது என்ன வரங்கள்? ஞானம், புத்தி, அறிவு, விமரிசை, திடம், பக்தி, தெய்வ பயம். இந்த ஞானம், ஞானம் எதுக்கு வரும்? அந்த ஞானத்தை வச்சு நீங்கள் ஆண்டவருடைய காரியத்தை செய்வீங்க. புத்தி, அறிவு, அப்போ அதை நீ பயன்படுத்தணும் ஆண்டவருடைய காரியத்துக்காக. அப்போ ஆவியானவர் உன்னை அடுத்த ஸ்டேஜ் கூட்டிகிட்டு போவார். குணமளிக்கிற கொடையை கொடுப்பார், பேயை ஓட்டுற கொடையை கொடுப்பார், நோயாளிகளுக்கு ஜெபிக்கும் போது அவங்க சுகமடைகிற கொடையை கொடுப்பார், தீர்க்க தரிசன வார்த்தைகளை வாயில் வைப்பார். இதெல்லாம் ஹையர் லெவல் ஆஃப் கிரேசஸ், ஹோலி ஸ்பிரிட் கிரேசஸ். அப்போ பாருங்கள், என் தேவ பிள்ளைகளே, இந்த காரியத்தை தான் பைபிளில் நம்ம பல விதமாக அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆகவே இந்த நாட்களில் நீங்கள் அடிப்படையிலேருந்து செக் பண்ணணும், கனிகள் என்கிட்ட செயல்படுதா. லூக்கா 11:41 ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்க, அப்பொழுது அனைத்தும் தூய்மையாக இருக்கும். நம்மளை தூய்மைப்படுத்திக்கிறதுக்காக நம்ம அங்கே கோயிலுக்கு ஓடுறோம், இங்கே ஓடுறோம், அதை செஞ்சோம், இதை செய்தோம், ஓகே, உங்கள் திருப்திக்கு செய்து கொள்ளுங்க. ஆனால் நீ வீட்டில் உட்கார்ந்துக்கிட்டே ஒரு காரியத்தை செய்யலாம். என்ன அப்படின்னா, நீ இருக்கிற இடத்துல இந்த அன்பு, மகிழ்ச்சி, பொறுமை, பரிவு, கனிவு, இதெல்லாம் ஆவிக்குரிய கனிகளை நீங்கள் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே தூய்மையாக இருக்கும். ஆண்டவர் தூய்மையாக இருக்கிறவர்கள் கடவுளை காண்பார்கள். இந்த அருமையான வேளையில் தூய ஆவியினுடைய செயல்பாடுகளை அறிந்த பிள்ளைகளாக நாமும் கடந்து செல்வோம். இந்த திருப்பலியில் ஜெபிப்போம். ஆமென்.
அர்ப்பண மலராய்